السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. صدق الله العلي العظيم. اللهم الذي جعلك ليه அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் வழியான முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தில் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் கற்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய நூற்றுக்கணக்கான ஆயத்துகளின் ஊடாக அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், தக்வாவுடைய மக்களாக உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய புத்திமதிகளை பல இடங்களில் பல வகையில் எங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஏனென்று சொன்னால், தக்வா என்று சொல்லக்கூடிய ஒன்றை கொண்டு மட்டும்தான் மனிதனுக்கு கண்ணியம் கிடைக்கும் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டார். إِنَّا خَلَقْنَاكُمْ مِنْ ذَكَرٍ وَأُنْثَى وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ لِتَعَارَفُوا إِنَّ أَكْرَمَكُمْ عِنْدَ اللَّهِ أَتْقَاكُمْ. الله سبحانه وتعالى மனிதர்களை ஆண்களாக பெண்களாக உயர்ந்த குலத்தில் உயர்ந்த வம்சத்தில் உயர்ந்த பரம்பரையில் என்று சொல்லி பலரை பல வகையாக الله سبحانه وتعالى கண்ணியப்படுத்தி الله படைத்திருக்கிறார். கபாயில்களாக கோத்திரங்களாகவும் சந்தரிகளாகவும் எங்களை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறான். இவைகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி உங்களை படைத்த நோக்கம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொடுக்காம வேண்டுகிறான். இல்லாமல் கோத்திரத்தை வைத்தவங்களுக்கு கண்ணியம் கிடைக்க மாட்டாது, சந்தரியை வைத்தவங்களுக்கு மதிப்பு கிடைக்க மாட்டாது. இன்ன கிரமக்கும் இந்த அல்லாஹ் அந்த பார்க்கும் அல்லாஹுடைய பார்வையில் கண்ணியத்துக்குரியவர்கள் யார் என்று சொன்னால், யார் அல்லாஹுவை அஞ்சுகிறார்களோ, யாருடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய பயம் கூடுதலாக இருக்கிறவோ அவர்கள் தான் அல்லாஹுடைய பார்வையில் கண்ணியத்துக்குரியவர்கள் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை தெரியார்களே, அல்லாஹுடைய அச்சம் தக்வாவை கொண்டு நசீஹத்து செய்வது வசியத்து செய்வது ஒவ்வொரு ஜும்ஆவிலும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு குத்பாவிலும் வாஜிபாக்கப்பட்டிருக்கிறது. அதை ஓதி இத்தகுல்லா அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான், எங்களுடைய பேச்சுக்களை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான், எங்களுடைய உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஊசலாட்டங்களை எல்லாம் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். நீங்கள் ரகசியம் பேசலாம் அல்லது ஒரு சபையிலிருந்து அனைவரும் கலைக்கலாம், அவைகளை மாத்திரமல்ல உங்களுடைய உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஊசலாட்டங்களையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். இரண்டு பேர் ரகசியம் பேசுகிறார்கள் மூணாவது நபருக்கு தெரியாமல். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், நீங்கள் இரண்டு பேர் இல்லை, அங்கே மூணாவது ஒருவர் நான் இருக்கத்தான் செய்கிறேன், உங்களுடைய பேச்சை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். குர்ஆனில் பல விதமாக பல அமைப்பில் சொல்லி காட்டுகிறான், நான் உங்களை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன், உங்களுடைய பேச்சை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாதே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறார், நீங்கள் என்னை மறந்து எதையும் உங்களால் செய்ய முடியாது, நான் உங்களை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. கணவன் மனைவியுடைய ஹக்கை சொல்லிவிட்டு
واتقوا الله الذي تساءلون به والارحام கணவன் மனைவியுடைய ஹக்கை பற்றி சொல்லிவிட்டு குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. உங்களுடைய மனைவியை நீங்கள் எப்படி நடத்தாட்டுவீர்கள், உங்களுடைய கணவனை நீங்கள் எப்படி நடத்தாட்டுவீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஏனென்று சொன்னால் அது கணவனுக்கு மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய ரகசியமான உறவு. அந்த உறவு வெளியே வரமாட்டாது, அந்த உறவை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை சரியாக கொடுக்கிறாரா, மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை ஹக்குகளை சரியாக கொடுக்கிறாரா என்பது யாருக்கும் தெரியாது. ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து, ஏதோ தானோ இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒன்றை ஒருவர் ஒருவருடைய துறையை மறைத்து வாழ்ந்து கொண்டு போகலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுடைய வீட்டுக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை நான் அங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறேன், அதை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறேன். கணவன் மனைவியினுடைய உறவை உறவை வைத்து உலகத்துக்கு ஒரு நாடகம் நடிக்கலாம், நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம் என்பதாக, ஆனால் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எனவே அவனுக்கு பயந்து வாழ்வது தான் எங்களுக்கு லாபம் இருக்கிறது, எங்களுக்கு ஈவேற்றம் இருக்கிறது என்பதன் காரணமாகத்தான் தக்வாவை கொண்டு நசியத்துக்கு ஏற்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் அவனை அன்பி வாழக்கூடிய கூட்டத்தில் ஆக்கி வைப்பானான். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களை தெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஏராளமான ஞானத்துகளை தந்திருக்கிறான், அறுக்குறைகளை தந்திருக்கிறான். இந்த ஞானத்துகளை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞானத்துகளை நீங்கள் எண்ணி பார்ப்பீங்க என்றால் அது உங்களால எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஞானத்தை நீங்க கவுண்ட் பண்ண ஆரம்பித்தா, எண்ண ஆரம்பித்தால் இது ஒரு ஞாபக அது ஒரு ஞாபகம் என்று சொல்லி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ஞாபகத்தையும் நீங்க எண்ணி பார்ப்பீங்க என்றால் இதை நீங்க எண்ணி முடிக்க மாட்டீர்கள். அந்த அளவுக்கு என்னுடைய ஞாபகங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. தாய் தந்தை ஒரு ஞாபக, தாய் தந்தை ஒரு ஞாபக, குழந்தைகள் ஒரு ஞாபக, அறிவு ஒரு ஞாபக, பார்வை ஒரு ஞாபக, கேள்வி ஒரு ஞாபக, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்திருக்கக்கூடிய பேச்சாற்றல் ஒரு ஞாபக, பேசக்கூடிய தன்மை ஒரு ஞாபக. இப்படியாக சொல்ல போனால் அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாதே, அல்லாஹுடைய ஞாபகங்களை எங்களால் எண்ணி பார்க்க முடியாது. அல்லாஹுடைய ஞாபகங்களை நீங்க எண்ணி பார்த்தீங்க என்றால் எந்த ஒரு ஞாபகத்தையும் யாராலும் எண்ணி முடிக்க முடியாது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் ரெண்டு விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறான். ஒவ்வொரு ஞாபகத்துக்கும் நாங்கள் செலுத்த வேண்டிய ரெண்டு கடமைகள் இருக்கிறது. ஒன்று, அந்த ஞானத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய ஹக்கு இருக்கிறது, கடமை. அந்த ஞானத்தை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று இருக்கிறது, அந்த ஞானத்தை பாதுகாப்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையிலும் குர்ஆன் சொல்லியிருக்கும். எதுவரைக்கும் எதுவரைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாமலே, ஒவ்வொரு ஞானத்தினுடைய ஹக்கையும் விளங்க வேண்டும். நான் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஞானத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெற்றோரை தந்திருக்கிறார், பெற்றோரை தந்திருக்கிறார். இது ஒரு நியமத்தலாம். பெற்றோரை நினைத்து அம்மாவிடத்தில் வாசித்தார்கள், எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ தந்த ஞாபகங்களை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரத்தை, பெற்றோர் ஒரு ஞாபக ஒரு அறுக்கொடை, ஆனால் அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று தெரியுமா? அந்த ஞானத்தை கொண்டு போய் மன்னரைக்குள்ள வைத்ததுக்கு பிறகுதான் தாய் தந்தையினுடைய பிரயோஜனத்தை மக்கள் கண்டு கொள்வார்கள். ஒரு ஞானத்தினுடைய பிரயோஜனம், அந்த ஞானத்தை எங்களை விட்டு நலகி போனதுக்கு பிறகுதான் மக்கள் அதை கண்டு கொள்வார்கள். நாங்கள் அதை புரிந்து கொள்வோம். ஒரு ஞானத்தை கொண்டு போய் மன்னரைக்குள்ளே வைத்து விட்டுத்தான் அந்த ஞானத்தை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். ரமலானை வரையறுத்து விட்டுத்தான் ரமலானை பற்றி யோசிக்கிறோம். ரமலான் இருக்கும் பொழுது அந்த ரமலானுடைய பொறுமதி விளங்கவில்லை, அந்த ரமலானுடைய தாக்கங்களுக்கு வரவில்லை. ஆனால் ரமலான் எங்களை விட்டு போய்விட்டது. இப்பொழுது ரமலானை பற்றி பேசுகிறோம், ரமலானுடைய துஆவை பற்றி பேசுகிறோம், ரமலானுடைய குர்ஆனை பற்றி கலைக்கிறோம், ரமலானுடைய தர்மத்தை பற்றி கலைக்கிறோம். இதே போலத்தான் அன்புக்குரிய சகோதரனே, பெற்றோரை கொண்டு போய் மன்னரைக்குள்ள வைத்து விட்டுத்தான் நம்மளை அநேகமானவர்கள் பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும், அதை செய்திருக்கலாமே, இதை செய்திருக்கலாமே என்று சொல்லி கனவு காணக்கூடிய மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு ஞாபகத்தை பற்றி சொல்லும் பொழுது பெற்றோர் ஒரு ஞாபக, அவர்களுக்கு நீங்க செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன, அடிப்பதல்ல, ஏற்றுவதல்ல, கடுகெடுப்பதல்ல, முகத்தை திருட்டிக் கொள்வதல்ல, எந்த ஒரு கட்டத்திலும் சீ என்ற வார்த்தையை கூட அவருக்கு பாதிக்கக்கூடாது. இதுதான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை. அடிப்பதல்ல, ஏற்றுவதல்ல, முகத்தை திருட்டிக் கொள்வதல்ல, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டாங்க என்றால் உங்களுக்கு சீ என்று கூட சொல்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, அந்த ரைட் உங்களுக்கு இல்ல. அந்த ரெண்டு பேருக்கு முன்னால் நீங்கள் தனிந்து போக வேண்டும், தாழ்ந்து போக வேண்டும், உங்களுடைய பணிவான இறக்கைகளை நீங்கள் வளைத்துக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ஹக்கை பற்றி சொல்லுகிறான், பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய ஹக்குகளை சொல்லிவிட்டு கடமையை எல்லையை சொல்லுகிறான். எதுவரைக்கும், எதுவரைக்கும் பெற்றோருக்கு நீங்கள் வழிபட வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் எனக்கு மாறு செய்யும்படியாக ஒன்றை சொல்லிவிட்டால் அதிலே நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் வழிபடக்கூடாது. அவர்களுக்கு எதுவரைக்கும் வழிபட வேண்டும் என்றிருந்தால் எனக்கு அவர்கள் மாறு செய்யும்படியாக சொல்லாவிருக்கும் காலமெல்லாம் நீங்கள் அவளுக்கு வழிபடத்தான் வேண்டும். ஆனால் இஸ்லாத்துக்கும் சரியத்துக்கும் முரணாக ஒன்றை சொல்லும் பொழுது நீங்கள் அதற்கு வழிபடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், பெற்றோருக்கு வழிபடத்தான் வேண்டும், ஆனால் பெற்றோர் எப்பொழுது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும்படியாக, அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு மாறு செய்யும்படியாக ஒன்றை சொல்றாங்களோ அப்ப நாங்கள் பெற்றோருக்கு வழிபட மாட்டோம். பெற்றோர் சொல்றாங்க சீதனம் வாங்கித்தான் கல்யாணம் முடிக்க வேண்டும், அதாவது பெண் வீட்டிடத்தில் வீடுகளை வீடு வாங்கித்தான் என அவனை கல்யாணம் முடித்து கொடுப்பேன். உம்மா வாப்ப சொல்றாங்க இப்ப மகன் உம்மக்கு வாப்பக்கு கட்டுப்படக்கூடாது, இது அம்மாவுடைய கட்டளைக்கு மாறுகிற விஷயத்துல உம்மக்கு வாப்பக்கு வழி பண்றது இல்ல, உம்மா வாப்பட பேர் தங்க கேட்க மாட்டோம், வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அல்லாவுக்கு மாறுகிற விஷயத்துல எப்பொழுது அவர்கள் உங்களை தூண்டுவார்களோ அப்ப நாங்கள் அவர்களுக்கு வழிபட மாட்டோம். ஒவ்வொரு நிறமத்துக்கும் ஒரு ஹக்கம் இருக்கிறது, ஒரு எண்ணையும் இருக்கிறது. அதே போலதான் எங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு நியமத்துத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே செல்வம் என்று சொல்லக்கூடிய நியமன், பொருள், பணம். அல்லாஹ் இந்த நியமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார், இது ஒரு பெரிய ஒரு நியமத்து. வளம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சோர்ஸ், ரிசோர்ஸ், இவைகள் அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரு பெரிய ஒரு வளம். இந்த வளத்துக்கு, இந்த நியமத்துக்கு, இந்த செல்வத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இதற்கு இருக்கிறது செல்வத்தை பாதுகாக்க வேண்டும், செல்வத்தை பெருக்க வேண்டும், செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், செல்வத்தை நாங்கள் எப்படி சிக்கனமாக செலவழிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இவைகளை பற்றி குர்ஆன் மிக ஆழமாக பேசியிருக்கிறோம், மிக தெளிவாக பேசியிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வஃபாத்துக்கு பிறகு நாம் அவரை கொண்டு போய் ஜனாதாவாக கபரில் அடக்கி விடுவோம், ஆனால் அடக்கினதிலே அவருடைய சக்கர் க்ளோஸ், அவருடைய விஷயம் முடித்திடும். ஆனால் அவர் சம்பாதித்த பணம் இருக்கிறது, அந்த பணத்தை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. ஒருவருடைய மகாத்திற்கு பிறகு கொலா தந்துருவாசிலோரா, நீங்க கபலுக்குள்ள வைத்தீங்களா உங்களை நலவு புல்லா பெண்ண முடிந்துடும், அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, பாவமும் இல்லை. ஆனால் மூணு விஷயத்தை தவிர அது ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சொல்லப்பட்டும் ஜாரியா, குழந்தை பாலியான குழந்தைகள், அதே போல இன்புமிகி பிரயோசனமான இன்பம், இந்த இந்த மூணை தவிர வேற எந்த ஒரு அமலும் எந்த ஒரு பாவமும் உங்களை கபலுக்கு வந்து சேரமாட்டார். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாது, ஒருவர் மௌத்தாகும் பொழுது அவர் விட்டுவிட்டு போன பணம் இருக்கிறது, இந்த சொத்தை பற்றி குர்ஆன் பேசியிருக்கு. இங்க யாரும் நினைக்க கூடாது, துனியா அற்பமானது தானே, இது சொத்துவினுடைய இறக்கைக்கு கூட பொறுமதி இல்லாது தானே, அப்படி ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருந்தாலும் அதை நியமத்தாக பார்த்திருக்கிறது. அது ஒரு நியம கருக்குறை. ஒரு மனிதனுடைய வஃபாத்துக்கு பிறகு அவனுடைய சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும், ஒரு எசியனுடைய, ஒரு அனாதையினுடைய, ஒரு விதவையினுடைய சொத்தை எப்படி சமூக பாதுகாக்க வேண்டும். ஒருவர் மூத்தாகிவிட்டார், குர்ஆன் சொல்லுகிறது ஒருவர் மூத்தாகிவிட்டார், அவருடைய ஐந்து குழந்தைகள்ல ஒரு குழந்தை இருக்கிறார், அவர் பைத்தியக்காரன்,
எங்களை பாதுகாப்பானார், ஆகியத்தான வாழ்வை நசீவாக்குவானார்.
ஒரு குழந்தைக்கு புத்தி இல்லை, புத்தி குறை. ஒரு ஜனாதா விட்டுவிட்டு போன சொத்தை ஐந்து பிள்ளைகளுக்கும் சரிசமமாக பங்கு வைக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் சரிசமமாக பங்கு வைக்க வேண்டும், பெண்களாக இருந்தால் ஆணுக்கு ஒன்று, ஆணுக்கு ரெண்டு, பெண்ணுக்கு ஒன்று என்ற பங்கு வைக்கப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்கலாம், கேட்கலாம், அந்த பைத்தியக்கார குழந்தைக்கும் சொத்து கொடுக்க வேண்டுமா? ஆம், நிச்சயமாக இஸ்லாம் கொடுத்திருக்கிறது, கொடுக்கத்தான் வேண்டும். ஒரு புத்திசாலிக்கு என்ன பங்கு கிடைக்குமோ அதே அளவு பங்கு அவருக்கும் கிடைக்கும். ஆனால் அவருடைய கையில் பணத்தை கொடுப்பதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், அந்த பைத்தியக்காரனுடைய, அந்த புத்தி அறிவில்லாதவனுடைய சொத்தை பராமரிப்பது சமூகத்துடைய பொறுப்பு. உங்களுடைய உலக வாழ்வில் உங்களுடைய முதுகெலும்பாக வைத்திருக்கக்கூடிய இந்த சொத்து, இந்த பணத்தை இப்படிப்பட்ட அறிவற்ற மக்களுடைய கையில கொடுத்துவிட வேண்டாம். இதை நீங்கள் பராமரிக்க வேண்டும், இதை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும். சமூகத்துக்கு அல்லாஹ் குர்ஆனுக்கு சொல்லுகிறான், பணத்தை பராமரிங்கள், பணத்தை பாதுகாருங்கள், பணத்தை கட்டிக்காருங்கள். அன்புக்குரிய சகோதரே, எனவே இஸ்லாம் சொத்துக்கு பணத்தை நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும்? அதுல ஒன்று தான் முதலாவது விஷயம், இஸ்லாம் யாசகம் கேட்பதை ஹராமாக்கி இருக்கிறது, சிக்க வாங்குவது ஹராம். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாலிபர்களே, நண்பர்களே. சிக்க வாங்குவது என்றால் என்ன? நாங்கள் விளங்கி இருக்கிறோம், யாசகம் கேட்பது என்றால் வீடு வீடாக போய் மக்களுடைய கதவை கட்டி கேட்பது, அல்லது ஜும்மாவுடைய தினத்தில் பள்ளிக்கு வெளியிருந்து யாசகம் கேட்கிறாங்க, இது தானே பிச்சை வாங்குறது. இது மட்டுமல்ல பிச்சை, இது மட்டுமல்ல பிச்சை. ஒரு வயது வந்த ஒரு மகன் 15 வருடம் ஆகிவிட்டால் அதற்கு பிறகு வாப்பாட்டை பேசி சொல்றாரு, உங்களோட எனக்கு தர வேண்டிய அக்கத் தாங்கோன்று ஒரு வாப்பாட்டை பேசி மகன் கேட்டால் அதுவும் யாசகம் கேட்பது தான். வாப்பட சொத்திலே குழந்தைகளுக்கு எந்த பங்கும் கிடையாது. வாப்ப விரும்பி கொடுத்தால் அது தர்மமாக இருக்கும், அது ஹிபத்தாக இருக்கும், அது ஹதியாவாக இருக்கும். இல்லாம வாப்பாட்ட போய் வாப்பவர் டிமாண்ட் பண்ணி, வாப்பவர் பிளாக்மெயில் பண்ணி, வாப்பவர் கோர்ட்ல ஏற்றி, வாப்பாட்ட பேசி பலாத்காரமாக சொத்து கேட்கிறதுக்கு அன்புக்குரிய சகோதரே, ஒன்று யாசகம், ஒன்று அபகரிப்பு, அப்படிப்பட்ட பல வகையான பாவங்களாக அது மாறிக்கொண்டு போகும். வாப்பட சொத்துல குழந்தைகளுக்கு எந்த பங்கும் கிடையாது. ஆனா வாப்ப மௌத்தாக இருந்தால் அது வாப்பட சொத்தல்ல, அது அனந்தர சொத்து, அதுல நிச்சயமாக உங்களுக்கு பங்கு கிடைத்திருக்கலாம். யாசகம் கேட்கக்கூடாது, கை நிற்கக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக சிந்திங்கள். வாப்பாவிடத்திலே கேட்பது கூடாது என்று இருந்தால் மாமாவிடத்தில் கேட்கலாமா? சீதனம் கேட்கலாமா? கைகூலி கேட்கலாமா? வரதனை கேட்கலாமா? அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே, நிதானமாக அழகாக சிந்தியுங்கள். மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது? மார்க்கம் சொல்லி இருக்கிறது, நீங்கள் தோல்வேறிகளாக இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு கையெழுத்தி வாங்கி சாப்பிடக்கூடிய சமூகமாக நீங்கள் வாழக்கூடாது. இந்த வாப்பக்கு நல்ல பணம் இருக்கிறதானே, மாமாக்க நல்ல சொத்து இருக்கிறதானே, நான் ஏன் சம்பாதிக்க வேண்டும்? அப்படிப்பட்ட கோலைகள் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் காருமானம் தேட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்வுமா இன்னி அஊது பிக்கா மினல் அஜ்ஜி வல் கஃபில், யல்லா இயலாமையை விட்டும், இயலாமையை விட்டும், சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இது கடமை என்பதுக்குரிய சகோதரர்களை தெரியாமே, ஹலாலாக பணம் உழைப்பதை, ஹலாலாக சம்பாதிப்பதை, ஹலாலை தேடுவதை மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது, கடமையாக்கி இருக்கிறது. எப்படி தொழுகை கடமையோ, வயதா குமியா, நீங்க தொழுது முடிச்சுட்டீங்களா? நீங்க தொழுகையை முடித்துக் கொண்டீங்களா? இப்ப என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் விரிந்து போன பூமியிலே பேசி ஹலாலான உணவை தேடிக் கொள்ளுங்கள், ஆகமாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ஞானத்தை தேடிக் கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாமலே உலகத்தை தேடுங்கள், பணத்தை திரட்டுங்கள், செல்வத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்பதை பற்றி குர்ஆன் மிக ஆழமாக, மிக நிதானமாக, மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. ஆனால் அப்படி சொன்ன மார்க்கம் எங்களுக்கு சில விதிமுறைகளை காட்டியிருக்கிறது. நீங்கள் உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், எந்த முறையில் சம்பாதிக்க வேண்டும் தெரியுமா? வட்டி இல்லாத பணம், வட்டி வாங்க மாட்டோம், வட்டி கொடுக்கவும் மாட்டோம், வட்டி சாப்பிடவும் மாட்டோம், வட்டிக்கு சைன் பண்ணவும் மாட்டோம், வட்டிக்கு அக்ரிமெண்ட் போடவும் மாட்டோம். வட்டி ஹராம், அந்த வட்டியை விட்டு நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். நீங்க வட்டிக்கு தௌபா செய்யாவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உங்களோட யுத்தம் செய்ய ஆரம்பித்து விடுவேன். நான் நினைக்கிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய விவாகரத்துக்கு ஒரு காரணம் இந்த வட்டியாக இருக்கலாம். அல்லாஹ் ஒவ்வொரு வீட்டிலும் யுத்தம் செய்கிறான். நீங்க ஏன் நான் அறாமாக்கின இந்த வட்டியுடன் குறுக்கல் வாங்கல் செய்வீங்களா? நீங்க உங்களுக்கு செய்தேல நீங்க ஆயத்தமாகங்கள் என்னோட யுத்தம் செய்வதற்கு நீங்க அன்பாக வளர்த்து 21 வருடம் 22 வருடம் கட்டி காட்டி நீங்கள் பாதுகாத்து வைத்திருந்த அந்த குழந்தையை ஒரு மாப்பிளையை தேடி நிக்காக செய்து கொடுத்தீங்க, எவ்வளவு அழகாக செய்வீர்களோ அன்புக்குரிய சகோதரரே, அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக, ஆரோக்கியமான வாழ்வை நிச்சயமாக்குவானாக, நம்முடைய குடும்பங்களை இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படாமல் நல்லா பாதுகாப்பானாக. வட்டியினுடைய தாக்கமாக இருக்கலாம், வட்டிக்கு தௌபா செய்யுங்கள், வட்டியை விட்டு விலகி வாருங்கள். வட்டி ஆமாக்கப்பட்டிருக்கிறது, வட்டி மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதரர்களே தெரியாமலே லஞ்சம் எடுப்பது ஞாபகத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். சில பாவம் இருக்கிறது, அதை செய்யக்கூடியவர்கள் ஏழைகள், அறிவற்றவர்கள், தெரியாதவர்கள். கஞ்சா அடிக்கிறவங்க யார் என்று சொன்னால் பெரும்பாலும் அறிவில்லாதவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், சாதாரண மக்கள், சாதாரண தொழில் செய்யக்கூடிய மக்கள், இப்படிப்பட்டவங்க தான் அந்த பாவத்தை செய்வார்கள். ஆனால் ஞாபகத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள், லஞ்சம் வாங்குவது யார், லஞ்சம் எடுப்பது யார், அறிவற்றவர்களா, புத்தி இல்லாதவர்களா, திரீவில் ஓட்டக்கூடிய டிரைவரா லஞ்சம் எடுக்கிறாரே, யார் இந்த லஞ்சம் வாங்குறாங்க? லஞ்சம் வாங்குற கூட்டம் யார் என்றால் வெள்ள சேர்த்துல கருப்பு கலர் டை கட்டியவர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள். வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், லஞ்சம் என்பதை அழிக்க வேண்டும் என்றிருந்தால் எங்களுக்கு அறிவு மட்டும் இருந்து போதாதே. காரியாலயங்களில், ஆபீஸுகள்ல ஆங்காங்க இருக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தானே வாங்குறாங்க. இந்த லஞ்சத்தை இல்லாமல் ஆக்க வேண்டுமா? சொன்னாங்க, லஞ்சம் வாங்குபவன் லஞ்சம் கொடுப்பவன் ரெண்டு பேரையும் அடுத்து செய்வாங்க. இந்த பணத்தை கொண்டு போய் பாலாக, சோறாக, அரிசாக, மரக்கறியாக வாங்கி என்னுடைய குடும்பத்துக்கு தீர்த்து வேண்டியிருந்தால் நீங்கள் தீர்த்திருங்க. அவர்களுக்கு அடுத்து செய்யப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு சாதனப்பட்டிருக்கிறது. லஞ்சம் கொடுக்கக்கூடியவனுக்கு வல்லால் அழைத்து செய்வானாக, அதை வாங்கக்கூடியவனுக்கு வல்லால் அழைத்து செய்வானாக. இன்னைக்கு சமூகத்தில் நிறைந்து காணப்படுகிறது, வளைந்து காணப்படுகிறது. எதை செய்வதாக இருந்தாலும் சரி, ஏதோ லஞ்சம் கொடுத்துத்தான் செய்ய வேண்டும், லஞ்சம் இல்லாமல் நிறைய பேச வேண்டாம் என்ற அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தில் லஞ்சம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாமலே, அது மாத்திரம் அபகரிப்பும், பிறருடைய சொத்தை அபகரிப்பது. பள்ளி கட்டுவதற்கும் கூட இன்னமொத்த சொத்து அபகரிக்க முடியாது, பள்ளி கட்டுவதற்கு கூட இன்னமொத்தருடைய சொத்தை அபகரிக்க கூடாது. எங்க பள்ளியை விஸ்தரிக்க வேண்டும், பக்கத்து வீட்டில் உள்ள முஸ்லிம் அவர் விரும்பி தந்தாத்தான் அந்த காணிய பள்ளிக்கு எடுப்போம், இல்லாம நாங்க பலாத்காரப்படுத்தி அவர் அங்கிருந்து அனுப்பித்த பள்ளி நாங்கள் கட்ட மாட்டோம். என்பது அவகரிப்பு என்பது பள்ளி கட்டுவதற்குமாக அமைக்கப்பட மாட்டாரு. மனம் விரும்பி தந்தாத்தான் நாங்கள் பள்ளி கட்டுவோம். அந்த உபரோக்தாவுடைய ஆட்சி காலத்தில் மற்றது நபமையை விஸ்தரிக்க வேண்டும், பெருசாக்க வேண்டும், இடம் போலாம் இருக்கிறது. இப்ப என்ன தெரியுமா செஞ்சாங்க, பார்க்கிறாங்க யாரு பக்கத்து வீடு, பக்கத்து வீடு யார் என்றால் அது அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹலத் ரசூலுல்லாஹிய பாக்கட வீடு. பேச்சு கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த வீட்டை பள்ளிக்கு கொடுத்துடுங்களே, நாங்க பள்ளியை விஸ்தரிக்க போறோம். சொன்னாங்க, கொடுக்க மாட்டேன், இது என்ன சொத்து, எனக்குரிய ஹக்கு, இதுல நீங்க கை வைக்க கூடாது, அதுல வேறு அதுல உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த விஷயத்தை கோர்ட்டுக்கு போட்டாங்க. கோர்ட்ல விசாரிக்கப்படுது, கோர்ட்ல விசாரிக்கப்பட்டால் அங்கிருந்த ஆமி, அங்கிருந்த ஜட்ஜ், சுபஹானல்லாஹ், என்ன ஜட்ஜ், என்ன நீதிமன்றம், என்ன நேர்மை, அவர் ஜட்மெண்ட் கொடுத்தாரு, உமர் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அந்த சொத்து எடுப்பதற்கு. அது மட்டுமே அவருக்கு பள்ளியை விஸ்தரிப்பதற்காக இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த சொத்தை அபகரிக்க முடியாது. அந்த ஜட்மெண்ட் கிடைத்ததுக்கு பிறகுதான் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முன்வந்து சொன்னாங்க, இப்ப உம்மத்துக்கு ஹக்கு வழங்கிட்டு தானே, இப்ப இந்த சொத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன். இந்த பள்ளி எடுத்து நீங்க பள்ளி எடுத்து பிரச்சனை இல்லை. மற்றவங்க காணி பிடித்து பள்ளி கட்டாது, மற்றவங்க காணியமைத்து நல்ல நிலத்தில் இயலாது. எனவே அன்புக்குரிய சகோதரே, ஹராமான முறையில பணம் திரட்டுவதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. ஹராமான முறையில பணத்தை சேகரிப்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. அப்படி இருக்கிறது என்ன செய்ய வேண்டும்? ஹராமாக பணத்தை திரட்டுட்டோம், ஹராமான முறையில பணத்தை வளர்த்துட்டோம், லஞ்சம் வாங்கின பணம், ஊழல் செய்து சம்பாதித்த பணம், துரோகம் செய்து சம்பாதித்த பணம், அனந்தர சத்திர துரோகம் செய்து சம்பாதித்த பணம், இந்த பணத்தை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும். எங்களுக்கு பழக்கம் இருக்குது, ஹராமாக சம்பாதிச்சுட்டு சௌபா செஞ்சு கொள்ளலாம் தானே, ஹஜ்ஜுக்கு கைத்து வந்தா சரித்தானே, நோம்புல தர்மம் கொடுத்தா சரித்தானே, சதகா தான தர்மம் செஞ்சா சரித்தானே. அன்புக்குரிய சகோதரரே, ஞாபகத்தில் வச்சுக்கவங்க, அன்புக்குரிய தெரியாதே, ஹராமான முறையில நல்ல கர்மம் செய்யப்பட முடியாது. சீனத்துக்கு வந்த சதகா ஜகாத்து கொடுக்க வேணும், எடுத்த சீனத்தை உள்ளாத திருப்பி குடும்பம் கொண்டு போய் வேண்டி அந்த சந்தர்ப்பத்தில் வியாரத்தை முடித்துக் கொண்டு அவர்கள் அவருடைய வணக்கத்தை போன்று பாலைவனத்தின் பக்கமாக போனார். பாலைவனத்துக்கு போனா அந்த திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்துவிட்டார். இடி முழக்கம், ஆச்சரியம், ஒரு பயங்கரமான மழை, பயங்கரமான சத்தம். இதை கண்டு சுலைமான் அப்துல் மலிக் பயந்துட்டான். இந்த சந்தர்ப்பத்தில் உமர் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அந்த சுலைமான் பார்த்து கேட்டாங்க. சுலைமான் பார்த்து சொன்னாங்க, சுலைமான் உலகத்தில பெய்கிற மலர் ரஹ்மத்துவாப்பா, உலகத்தில இந்த வெற்றியில இந்த சத்தம் இருக்கிற இடி முழக்கம் இருக்குது, இது நிர்மத்துவாப்பா, நாளை கியாமத்தில் இந்த சத்தம் இருக்குது, இது அகாபாக இருக்கும், உலகத்துடைய ஞானத்தை உங்களுக்கு பயமாக இருக்க வேண்டாம், நாளை கியாமத்துடைய சோதனை வேதனை எப்படி இருக்கும். இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு ஒரு லட்சம் மிருகம் தங்க காசலுக்கு கையில கொடுத்தாலே இதை தர்மம் கொடுத்துருக்கு. சுலைமான் மலிக் ஒரு லட்சம் மிருகம் தங்க காசலுக்கு கையில கொடுத்தார். யாருடைய கையில? உமர் அப்துல் அஜீஸுடைய கையில. இதை கொண்டு போய் தர்மம் கொடுத்துருக்கு. அப்ப அந்த காசை கையில வைத்துக் கொண்டு அவர்களே தர்மத்தை விடவும் சதகாவை விடவும் நாங்க கொடுக்கக்கூடிய கொடையை விடவும் ஒரு நல்ல ஒரு அமல உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க. கேட்டார், தர்மத்தை விட என்னப்ப நல்ல அமல், சதகா கொடுக்கிறத விட என்ன நல்ல அமல்? சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு முன்னால வாழ்ந்த அரசர்கள், உங்களை குடும்பத்தில் வளர்ந்தவங்களோட வாப்பா, உங்களுக்கு முன்னிருந்தவங்களோட நானா, மக்களுடைய சொத்தை எல்லாம் அபகரித்து 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 பெரிய சொத்து சேர்த்திருக்கிறாங்க, அந்த சொத்துக்கு எல்லாம் உங்கள்கிட்ட திருக்குது, இப்ப நீங்க தர்மம் கொடுக்கறதல்ல, நீங்க எடுத்த சொத்தை திருப்பி கொடுங்க. தர்மம் கொடுப்பதற்கு முன்னால அநியாயமாக இருக்க சொத்தை திருப்பி கொடுப்போம். அதுக்குரிய சகோதரே, பணத்துக்கு திருத்த வேண்டிய முதலாவது கடமை, முதலாவது அழகான முறையில மார்க்கம் சொன்ன அழகான முறையில நாங்கள் பணத்தை திரட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். இந்த விஷயத்தை கருத்தில் பணத்தை சம்பாதிக்கும் போது வட்டி மாற்றம் அல்ல, ஏந்த சொந்த கம்பெனியில ஏத கட்டு ஏத கம்பெனி, நான் ஒரு கம்பெனி வைத்திருக்கிறேன், கோபரேட் கல்ச்சர் இருக்கோம் என்றிருந்தால் உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்களோ, என்னோட கம்பெனியில பெண்கள் வேலை செய்யறாங்க, அவங்களோட ட்ரெஸ் கோட் எப்படி இருக்குது? நாங்க மற்றவர்களை பத்தி பேசுறதுக்கு முன்னால நாங்க எங்களை பத்தி பேச வேண்டும். எந்த கம்பெனியில எந்த செகண்டரி எப்படி உடுத்திருக்கிறோம்? நான் பள்ளிக்கு தொலைவாரேன், பிரச்சனை இல்லை, எந்த ஆபீஸ்ல வேலை செய்யற எந்த செகண்டரி அவளோட ட்ரெஸ் கோட் எப்படி இருக்குது? அவங்களோட அன்புக்குரிய சகோதரர்களே, தொழில் செய்யக்கூடிய இடம் அதுவும் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். தொழில் செய்யக்கூடிய இடம் அதுலேயும் நன்மையில் நடக்க வேண்டும். அப்பத்தான் அந்த சொத்தில் வழக்கத்து உருவாகும், அந்த சொத்தில் அகையில் உருவாகும். எனவே தான் அதே திறந்திருக்கிறது. அது மேலும் பலம் நீங்க தேர்தல் பணம் இருக்குது, இது அழகாக செய்து பாருங்கோ, இதை அராத்தம் செய்து சேர வேண்டாம், அராத்தத்தை நீங்க உருவாக்க வேண்டாம். எனவே இந்த விடயத்தையும் இன்னும் ஒன்றுதான் பணத்துக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை, பணத்தை செலவழிக்க வேண்டும். பணத்தை செலவழிக்க வேண்டும். இந்த செலவழிக்கிற விடயத்துல ரெண்டு கட்டளைகள் இருக்கிறது. தர்மம் செய்வாங்க, அவங்க தந்த குடும்பத்துக்கு செலவழிப்பாங்க, தந்த மனைவிக்கு செலவழிப்பாங்க, தனக்கு செலவழிப்பாங்க. பணத்தை நாங்க செலவழிக்க வேண்டும். இந்த பணத்தை செலவழிக்கிறதுல ரெண்டு பார்டர் இருக்குது, ரெண்டு எல்லைகள் இருக்கிறது. இந்த ரெண்டு எல்லைகளையும் தேடி கொண்டு தெரியுமா, பணத்தை செலவழிக்கிறவங்க ஒரு நாளும் சஞ்சத்தனம் செய்ய வேண்டாம், சஞ்சத்தனம் செய்ய வேண்டாம், லோபையனாக மாற வேண்டாம். இருக்கிற பணத்தை செலவழிக்க பாருங்க. சஞ்சத்தனம் இருக்கிறதே இது கொள்ளாத உண்டு, இது கூடாது, இது அறாமக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சங்கத்தனத்தை பத்தி மிச்ச எச்சரிக்கை செய்திருக்கிறான். ஒன்று சொல்ற சங்கம் யாரும் செய்வான், அல்லாஹ் இவரு உதாரணத்துக்குள்ளே சொல்றாங்க. சதகாவுல தர்மத்துல குடையில நல்ல கொடை என்னவென்று சொன்னா, எனக்கு தேவையான கட்டத்துல நான் மற்றவனுக்கு உதவி செய்வேன். எனக்கிட்ட உள்ள மிச்சமுள்ள தேர்ந்த நோம்பு துறத்துறதுக்கு முன்னால தங்கி கொடுக்கிறோமே, அது நோம்பு துறவத்துக்கு பிறகு கொடுத்தா நல்ல கிடைக்காது. ஏன் நோம்பு துறக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு தேவை அந்த கஞ்சை குடிக்கிறீங்க, அதுக்கு நன்மை கூட கிடைக்கும். நோம்பு திறந்துட்டீங்க, இப்ப உங்களுக்கு போலும், இப்ப நீந்தோறும் அதை குடிக்கிறீங்க, இதுக்கு நன்மை குறவும். தர்மம் செய்வோம், எங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் எனக்கு பணம் தேவை, எனக்கு கட்டாயம் வேணும். வீட்டுக்கு வந்தவர்கள் இருந்தாலே கவனிக்க வேண்டும். அந்த குழந்தைக்காக வேண்டி தயாரித்து வைத்திருந்த சாப்பாட்டை ஒரு விளக்கை அணைத்து விட்டு ஒரு குடும்பம் பருக்கியது சாப்பாடு கொடுத்தது. அல்லாஹ் அதை வாழ்ந்த சொல்லுகிறான். தனக்கு தேவையான கட்டத்திலும் மற்றவர்களுக்கு அதை கொடுத்து, அதை பறித்து, அதை உண்ண கொடுத்து அவங்க தன்னை விட அவர்களை உட்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட தர்மம் தான் நல்ல தர்மம். சஞ்சத்தனத்துல ஆக மோசமான சஞ்சத்தனம் என்ன தெரியுமா, இதையும் சொல்லியிருக்கிறாங்க, இதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக மோசமான சஞ்சத்தனம் என்றால் பணம் இருக்குது, அவர் தனக்கே அவர் செலவழிக்கிறார்கள். இந்த பணத்தை தன்னிடத்துல பணம் இருக்குது, ஆனா அவர் உட்கார் இல்லை. அந்த பணம் இருக்குது, அவருக்கு நோய் வைத்து மருந்து வாங்க வச்சப்படுறார், பயப்படுறாரு, ஏன் காசு கொடுக்கோடுமே சொல்றாங்க. கஞ்சத்தனத்தில் ஆக மோசமான கஞ்சத்தனம் தனக்கு கூட, தந்த குடும்பத்துக்கு, தந்த பிள்ளைக்கு, தந்த மனைவிக்கு, அவங்களுக்கு எந்த பணத்தை செலவழிக்க மாட்டாங்க, எண்ணி வைக்கிறாங்க. அவங்களோட பேங்க் பேலன்ஸ பார்த்து பார்த்து அவங்க என்ன தெரியுமா, பெருமை கத்து சொல்றாங்க. இதை சொல்லிவிட்டு சொன்னாங்க, கஞ்சம் யாரு தெரியுமா, தந்த பணத்தை பாதுகாக்கிறான். கஞ்சம் யாரு தெரியுமா, அவன் தந்தைக்கு தந்த பணத்தை பாதுகாக்கிறான். அதே சந்தர்ப்பத்தில் அவன் அந்த அறந்தரக்காரனுக்கான சொத்துக்களை சேர்த்து வைக்கிறான். கஞ்சத்தனம் கூடாது. இன்னைக்கு இலங்கை உலக இலங்கை எடுத்துக் கொண்டால் தர்மம் கொடுக்கப்படுது, சுதக்கா கொடுக்கப்படுது, கணிப்பீடுகள் இத்தகைய செல்ல தெரியுமா சொல்லுது. ப்ரொஃபஷனல் படித்தவர்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை விடவும் சாதாரண பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் கூட வச்சுக்கொள்வோம். நாங்க படித்திருக்கிறோம், நாங்கள் சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு பணம் இருக்குது, நாங்க என்ன தர்மம் செய்திருக்கிறோம் இல்லை என்று சொல்ல இல்லை, கணக்கெழுத்து ரீதியாக ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கப்படுது. ப்ரொஃபஷனல் கொடுக்கக்கூடிய தர்மத்தை விடவும், ப்ரொஃபஷனல் கொடுக்கக்கூடிய தான தர்மத்தை விடவும் சாதாரண பொதுமக்கள், சாதாரண மக்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்கிறே இது கூட என்பதை யாராலும் கொடுக்க முடியாது. இரண்டாவது, பெரிய செல்வந்தர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய மல்டி மில்லியனர்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை விடவும் சாதாரண நடுத்தரமான தொழில் செய்யக்கூடிய மக்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்கிறே இது கூட
இது கூட நிச்சயமாக சொல்லுகிறேன். செல்வந்தர்கள் யோசிக்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் செல்வத்தை, இந்த செல்வத்தை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும். ரெண்டு விடயத்தை கற்றிருந்தோம், செலவழிக்க வேண்டும், ஒரு நாளும் சஞ்சசனம் செய்யக்கூடாது. இரண்டாவது ஒன்று தான் செலவழிக்க வேண்டும், வீண் வலயம் செய்யக்கூடாது. வீண் வலயம் செய்யக்கூடாது. குடும்ப செலவு சாப்பிடுங்கோ குடியுங்கோ, அல்லாஹ் சாப்பிட சொல்லியிருக்கிறான், குடிக்க சொல்லியிருக்கிறான், ஆனால் வீண் வலயம் செய்யக்கூடாது. செலவழிக்கிறோம் எவ்வளவு தேவையோ அதை விட கூடுதலாக செலவழிக்க வேண்டிய செலவழிக்கிறதுக்கு பெயர் வீர்வரையும். இது கூடாது. இன்னமுடையும் குரான் சொல்லியிருக்கிறது அனாவசிய செலவு, அனாவசிய செலவு. அம்மா குரான் சொல்லுகிறான், இன்னும் எங்களை பாதுகாப்பான அனாவசியமாக பணம் செலவழிக்க வேண்டிய இடமே இல்லாது தேவையே இல்லை, அங்க கொண்டு போய் பணத்தை செலவழிக்கிறோம், அங்க கொண்டு போய் பணத்தை கொடுக்கிறோம். கல்யாணத்துல சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறீங்க, வலிமா கொடுக்க வேண்டும், அது தேவை. ஆனா எவ்வளவுக்கு வலிமா கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட வலிமா கொடுக்க வேண்டும், அன்புக்குரிய சகோதரரே, அங்கு 1000 ரூபாய்க்கு தேவை இல்லை. எங்கட வலிமா சாதாரண வலிமா, அங்க பேசி நீங்க செலவழிக்கிறீங்க கூட, அப்ப நாங்க சொல்லுவோம் அலங்கரிக்கிறீங்க, ஒவ்வொரு டேபிள்லயும் விதவிதமான பூவை வச்சிருக்க, இந்த பூவுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம், இதுக்கு இஸ்லாம் இல்ல, இது அனாவசிய செலவு, இது அனாவசிய செலவு. இந்த செலவை செய்யக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், இவங்க யாரு தெரியுமா, இவங்க பாலுடைய சகோதரர்கள், இவங்க சேர்ந்தாவுடைய கூட்டாளிகள். பணத்தை செலவழிக்கும் பொழுது வீர்வரையும் செய்ய வேண்டாம், வீர்வரையும் செய்ய வேண்டாம். ஏன் காரணம் என்றால் இன்னைக்கு உலகத்துல உப்பத்துல இருக்கக்கூடிய செல்வத்திலே இது சின்ன சின்ன தீவுகளை போலாரு, வறுமை இருக்கிறேன் இது பெரிய ஓட்டம், இது பெரிய சமத்திரத்தை போல என்ன நான் எடுத்துக் கொண்டால் செல்வத்தில் வாழக்கூடிய சமூகம் பெருமனே 2-3 வீதம் தான். வறுமை கோட்டைக்கு கீழே வாழக்கூடியவங்க பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இந்த செல்வத்தில் சிவர்கள் வாழக்கூடியவங்க கண்ட பணத்தை, நான் சம்பாதித்த பணம், நான் கழிந்த பணம் என்று சொல்ற சிவர்கள் இந்த பணத்தை நாம் அனாவசியமாக செலவழிப்போம் என்றால் அன்புக்குரிய சமூகமே, இந்த பணம் எங்களுக்கு ஒரு நாளும் நீடித்து இருக்க வேண்டாம். இந்த நாட்டை நாங்க பார்த்திருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிறக்கும் பொழுது ஏழையாக பிறந்து, வாழும் பொழுது கோடீஸ்வரனாக வாழ்ந்து, மௌத்தாகும் பொழுது ஏழையாக மௌத்தாங்க. பிறக்கும் பொழுது ஏழையாக பிறந்து, வாழும் பொழுது பணக்காரனாக வாழ்ந்து, செல்வந்தனாக வாழ்ந்து, செல்வ திவர்ந்த வாழ்ந்து, மரணிக்கும் பொழுது மௌத்தாகும் பொழுது ஏழையாக வாழ்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த நாடு கட்டத்திருக்கிறோம். இருக்கிற செல்வத்தை ஏழு சந்ததிக்கு விட்டுவிட்டு போக வேண்டும், ஏழு பரம்பரைக்கு விட்டுவிட்டு போக வேண்டும். அதுக்கு என்ன தெரியுமா செய்ய வேண்டும், பணத்தை தர்மம் செய்யுங்கள், பணத்தை வீர்வரையும் செய்ய வேண்டாம், அனாவசியமாக செலவழிக்க வேண்டாம், கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம், பணத்தை சரியாக செலவழியுங்கள், அழகாக செலவழியுங்கள். இதைத்தான் குர்ஆன்ல ஒரு ஆயத்து தொடக்கம் செல்லக்கூடிய உமர் பின் அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆச்சரியமான விளக்கம் சொல்றாங்க. உமர் பின் அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்துல் மலிக் பின் மர்வான் என்று சொல்லக்கூடியவருடைய மகனை மனம் கொடுத்தார். அப்துல் மலிக் பின் மர்வான் உமையாக்களுடைய ஆட்சியில் வந்த ஒரு மிகப்பெரிய ஹலீஃபா, ஒரு மிகப்பெரிய அமீர் முஃமினீன் அவர்கள். அவருடைய மகனை திருமணம் முடித்ததற்கு பிறகு அடுத்த நாள் காலையில மாமா மருமகனை பார்த்து கேட்டார், அன்பு மருமகனே, ஏன் பவரை நீங்க விசாகம் செய்திருக்கிறீங்க, ஏன் மகளை நீங்க முடித்திருக்கிறீங்க, இதற்கு பிறகு ஏன் மவளுக்கு நீங்க எப்படி செலவழிச்சீங்க, எங்க மகளுடைய செலவீனங்கள் எப்படி இருக்கும், எங்க மகளை நீங்க எப்படி பார்க்க போறீங்க, எங்க மகளை நீங்க திருவிழில கூட்டி போவீங்களா, மேல்வெட்டி செல்ஸ்ல கூட்டி போவீங்களா, எங்க மகளுக்கு எப்படி சாப்பாடு, எங்களை கேள்விகள் எல்லாம், எங்களை கேள்விகள் எல்லாம் உபரத்தில் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி பார்த்து கேட்டார்கள். எப்படி நீங்க செலவழிக்க போறீங்க எங்களை மகளுக்கு, உபரத்தில் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி
ஒன்று பேச இல்லை. மாமலம் பார்த்து சொன்னார், குரானில் ஆயத்தை ஒளி காட்டினார். மாமா நான் யாரு தெரியுமா? மாமா நான் யாரு தெரியுமா? கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டேன், மீன்வரியும் செய்யவும் மாட்டேன். உங்கள மகளே மனைவி கஞ்சத்தனம் செய்ய மாட்டேன், செலவழிப்பேன். ஆனால் உங்கள மனைவி உங்கள மகள் என்பதற்காக வேண்டி நான் மீன்வரியும் செய்யவும் மாட்டேன். கஞ்சத்தனத்துக்கும் தீர்மயத்திற்கும் மத்தியில ரெண்டுக்கும் இடையில் இருந்துதான் உங்களோட மகளன் பார்ப்பேன் என்ற சட்டத்தை குரானுடைய ஆயத்தோடு மாமுக்கு வழங்கப்படுத்தி விட்டு சொன்னார்கள். மாமா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அது அச்சலத்துவை எப்பயுமே ஒரு நன்மையான கருமம் ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் இருக்கும், ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் இருக்கும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, செல்வத்தை தந்து அந்த இடத்திலே சோதிக்கிறான், கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம், பணத்தை செலவழியுங்கள், தர்மம் கொடுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையை புரிங்கள். இதே நேரத்தில் வீண்வரையும் செய்ய வேண்டாம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன், எங்கள சமூகத்தில் வீண்வரையும் என்றது மறைந்து காணப்படுது. சாப்பாடுகள் ஏராளம் செய்து கொண்டிருக்கிறோம், அனாரோக்கிய செலவுகள் தவிர்க்கப்படுது, திருமணத்துக்காக தவிர்க்கப்படுது. என்னை மன்னித்துக் கொள்ளக்கூடிய சகோதரே, எனது திருமணங்கள்ல செலவழிக்கக்கூடிய செலவீனங்கள்ல 80% செலவீனங்கள் தேவையில்லாத செலவீனங்கள், 80% செலவீனங்கள் தேவையில்லாத செலவீனங்கள். உங்களோட குடும்பத்துல, உங்களோட மாப்பிள சொந்தத்துல, உங்களோட உங்களோட சொந்தத்துல எத்தனை 100 கவர் இருக்கிறாங்க வாழ்றதுக்கு? இந்த பணத்தை கொண்டு போய் வெளியே கொடுக்க வாடம், யாழ்ப்பாணத்துக்கு அனுப்ப வாடம், வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டாம். நீங்க யோசிங்க, உங்களோட குடும்பத்துல, உங்களோட மாப்பிள, உங்களோட உங்களோட சொந்தத்துல எத்தனை கவர் இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு? அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுங்கோ. வாசிகள் அல்லா சொல்றான், உன்னோட குடும்பத்துடைய அக்க நிறைவேற்றுவாப்பா, உன்னோட குடும்பத்துடைய அக்கிற்கு பணத்தை கொண்டு போய் கொடு. எனவே அன்புக்குரிய சகோதரே, திருமணத்துக்கு செலவழிக்கிறத மட்டுப்படுத்துவோம், கட்டுப்படுத்துவோம், அழகப்படுத்துவோம், செவ்வனைப்படுத்துவோம், அல்லாஹுடைய அல்லாஹுடைய பொறுப்பை கொடுப்போம். இரண்டாவது ஒன்றுதான் பணம் வீண்வரையமாக அனாவசியமாக அதற்கு மேலொரு வாழ்க்கை இருக்கும் என்று அப்படியே சொல்லலாம். இன்றைக்கு மக்களுடைய பணம் செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்துக்காக. அரசியல் தலைவர்களுக்கு நாங்க உங்களுக்கு பைனான்ஸ் பண்றோம், நீங்க வர வேண்டும், எனக்கு ஒரு கார் போவி கிடைக்க வேண்டும், எனக்கு வர வேண்டும், இந்த பில்டிங் பிஓசி பாஸ் பண்ணப்பட வேண்டும், நீங்க வர வேண்டும், எனக்கு இந்த டிரெக்டர் போஸ்ட் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரிய சமூகங்களே, அல்லாவிடத்தில் தர்மம் செய்து கை வைக்க வேண்டிய சமூகம் இன்றைக்கு என்ன செய்வார்கள் என்றால், தேர்தலுக்காக வேண்டி எத்தனை பில்லியன் எத்தனை மில்லியன் ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பணம் யார் பணம்? இந்த பணம் யாருடைய பணம்? இது யார் கொடுத்த பணம்? நான் மாட்டு மனத்தை சார்ந்த சகோதரை பற்றி பேசவில்லை, நான் பேசுறேன் என்னுடைய அன்பு சகோதரர்கள், கலிமா சார்ந்த சகோதரர்கள், நீங்க பணத்தை செலவழிக்கிறீங்க தேர்தலுக்காக வேண்டி, இது யாருடைய பணம்? இது யாருடைய பணம்? இந்த பணத்தில் செலவழிக்கப்படக்கூடிய உங்களோட வீடுகளில் போடக்கூடிய சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடு? உங்களுக்கு பின்னால் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்க பணம் கொடுக்கிறீங்க, யாருடைய பணம்? அல்லாஹு கைந்து கொள்ளுங்கள், அல்லாஹு அறிந்து கொள்ளுங்கள். எங்களை நிகமத் எங்களை பாதுகாக்க வேண்டும், நிகமத்துகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். தேர்தல் பிரச்சாரங்கள் மட்டுமல்ல, பள்ளி வாசல்கள், பள்ளி வாசல்கள் நாங்கள் சொல்றோம். நவீனுடைய பள்ளி எப்படிப்பட்ட பள்ளி என்று சொன்னால், மழை பெய்யும் என்றிருந்தால் சுஜூது செஞ்சால் நெற்றியில தேவைப்படும், வெயில் காலமாக இருந்தால் சுஜூது செஞ்சால் நெற்றியில கல்லு குட்டிப்படும். சாதாரண பள்ளி வாயில், சாதாரண அமைப்பு பள்ளி வாயில். இன்னைக்கு நாங்க சொல்வோம், எங்களை பள்ளியை கட்டினா பக்கத்தில் போற மாற்று மரத்தை சார்ந்த சகோதரருக்கு அதை பார்த்தால் வெறுப்பு வரத்தான் செய்யும். ஏன் சொல்லக்கூடிய மக்களை காலம் இந்த நாட்டில பள்ளிகள் பரிசாக்கப்படுவது ஏழு கொண்டா சொல்லும் நண்பத்துடைய சகோதரி, என்னோட பள்ளி சுமகுடைய கொள்கைக்கு போதாது என்று சொல்லி சுமக தொழிலுக்கு போதாத பள்ளி என்று இருக்கிறது. சுமகத்து பார்த்தா ஒரு தப்பு கால் இல்லை, ஆனா பள்ளி விசாரிக்கப்படுவது ஆயுதத்தில் இருக்காங்க. என்னோட கடமை இல்லை, பள்ளிக்கு செலவழிக்கிறீங்க, ஹவுதுக்கு செலவழிக்கிறீங்க, அதாவது டாய்லெட்டுக்கு செலவழிக்கிறீங்க. இந்த பணத்தை செலவழிக்கும் பொழுது இதுல வீண்வரையும் செய்ய வேண்டாம், இதுல கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம்,
இதில் அனாவசியமாக சந்திக்க வேண்டாம். சாதாரண செலவு, சாதாரண முறை இதை கடைபிடிக்க வேண்டும். இதில் தான் எங்களுக்கு கயிறு இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரே, அல்லாஹ் தந்த ஞானத்தை வீழ்வையும் செய்யாமல் அனாவசியமாக செலவழிக்காமல் அழகான முறையில தெரிந்தெடுத்து எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி சம்பாதிப்பது, எப்படி செலவழிப்பது என்பதை விளங்கி அறிந்து நான் இதில் பணத்தை எங்க ஞானத்தை பாதிப்போம்ன்றால் அல்லாஹ் இந்த ஞானத்தை கொண்டு நிச்சயமாக என்னுடைய ஏழு பரம்பரையை, ஏழு சந்ததியை ஞானத்தை பெற்ற, பாக்கியம் பெற்ற சந்ததியில் ஆக்கி வைப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. அப்படிப்பட்ட சுரூபமாக நம்ம ஆக்கி வைப்பானா, அப்படிப்பட்ட ஞானத்தை நிறைந்த கூட்டம் ஆக்கி வைப்பானா, அல்லாஹ் தன்னுடைய பாவங்களை வந்து தருவாயா, இவருடைய பெற்றோருடைய பாவங்களை வந்து தருவாயா, இவருடைய விளக்கத்தை நிச்சயமாக அலாலான வருமானத்தை நிச்சயமாக அராசி விட்டு பாதுகாப்பாய், அராசி விட்டு பாதுகாப்பாய். இந்த கையை உனக்கு முன்னால் அல்லாமல் யாருக்கும் நான் நிறுத்தி நிறுத்தி பாதுகாப்பாயா, என்னுடைய உடனைகளை அலாலாக்குவாயா, அராசி விட்டு மனைவியின் பாதுகாப்பாயா.
For more lectures, visit slhub.com.